தென்றல் மே 2014 ஆண்டு இதழில் கள்ளித்திகத்தில் உள்ள டாக்டர் சித்ரா வைத்தீஸ்வரன் அவர்கள் அன்புள்ள சிநேகிதியே பகுதியில் பிரச்சனை உங்களுடையது அல்ல. அன்புள்ள சிநேகிதியே, என்னுடைய மனக்குளச்சலை இந்த பகுதியின் மூலம் மற்ற சிநேகிதிகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் போல் தோன்றியது. எழுதுகிறேன். உப்புச்சப்பில்லாத விஷயம் என்று தோன்றினால் வெளியிடாதீர்கள், வருத்தப்பட மாட்டேன். நான் இங்கே அமெரிக்கா வசிப்பவள் அல்ல. 3 வருடத்துக்கு முன் என் பெண் கிராஜுவேஷனுக்கு வந்தேன். இது 2வது வருகை. அவள் திருமணம் அவளே நிச்சயித்துக் கொண்டு விட்டாள். நல்ல இடம் எனக்கு நிம்மதியாக போய்விட்டது. அந்த பையனின் வீட்டார் இங்கேயே இருப்பதால் நான் கிளம்பி வந்தேன். மிகவும் எதிர்பார்ப்புகளுடன் போன வாரம் அந்த பையனின் அம்மாவை பார்த்து பேசிய பிறகு எனக்கு ஒரே குழப்பம், கசப்பு, என்ன செய்வதென்று புரியவில்லை. என் கதையை சொல்லிவிடுகிறேன். என் அப்பா ஒரு பள்ளி ஆசிரியர். மிகவும் சாதாரண குடும்பம். எனக்கு 2 அக்கா ஒரு தம்பி, ஆக நாங்கள் 4 பேர். என் பெரிய அக்கா மெடிக்கல் காலேஜிலும் இன்னொரு அக்கா ஆர்ட்ஸ் காலேஜிலும் சேர்ந்தார்கள். என்னை கல்லூரிக்கு அனுப்ப முடியாத நிதி நிலைமை. என் அப்பாவுடன் இன்னொரு டீச்சர் அதே ஸ்கூலில் இருந்தார்கள். அவர் ஒரு இளம் விதவை. அப்பாவும் அம்மாவும் அவருக்கு மிகவும் ஆதரவாக இருந்தார்கள். அவருக்கு ஒரே பையன். மிகவும் கஷ்டப்பட்டு என்ஜினியரிங் படிக்க வைத்தார்கள். ஒரு நாள் அந்த மாமி அப்பாவிடம், என் பையனின் படிப்பு முடிந்து ஒரு நல்ல வேலை கிடைத்து விட்டது, உங்கள் பெண்ணை என்னை திருமணம் செய்து வைக்க முடியுமா? எந்த டிமாண்டும் கிடையாது. அவள் அழகு என் பையனை ஈர்த்திருக்கிறது. அவளுடைய குணம் எனக்கு பிடித்திருக்கிறது. நான் கண்ணாக அவளை பார்த்துக் கொள்வேன் என்று உறுதியளித்தார். அப்பாவும் அம்மாவும் முதலில் யோசித்தார்கள், 2 மூத்த பெண்களை வைத்துக் கொண்டு என்னை எப்படி திருமணம் செய்து கொடுப்பது என்று. ஆனால் எனக்கு ஆசையாக இருந்தது. அந்த மாமியை எனக்கு மிகவும் பிடிக்கும். மாமி மாமியாராகி போனாலும் தாயாக இருந்து என் மேல் பாசத்தை பொழிந்தார். என் கணவர் மிடில் ஈஸ்டுக்கு வேலைக்கு போன சமயத்தில் என்னை காலேஜுக்கு அனுப்பி மேலே படிக்க வைத்தார். பேங்கில் வேலைக்கு போனேன். எனக்கு பெண் பிறந்தாள். என் கணவர் எங்களை பிரிந்து வெளியில் வேலை பார்க்கும் சிரமத்தை உணராதபடி ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்தோம். ஒருமுறை என் பெண், அப்போது 8 வயது இருக்கும், தன் அப்பா விடுமுறையில் வந்து திரும்பி பார்க்கும் போது மிகவும் மிஸ் செய்து அழுதாள். உடனே அவர் இந்தியாவிலேயே ஒரு MNC-யில் வேலை தேடிக்கொண்டு திரும்பி வந்து விட்டார். அப்பா, 3 வருஷம் ரொம்ப சந்தோஷமான நாட்கள். நான் பார்த்து கொண்டிருந்த வேலையில் வேறு இடத்துக்கு டிரான்ஸ்பர் செய்தார்கள். நான் வேலையை விட்டுவிட்டு உள்ளூரிலேயே ஒரு கம்பெனியில் நல்ல வேலையில் சேர இருந்தேன். அதற்கு 1 மாதம் அவகாசம் இருந்தது. இவர் கான்பரன்ஸுக்கு கோவா போனார், நானும் போனேன். காரில் திரும்பி வரும்போது என்னுடைய விதி வேலை செய்து விட்டது. விபத்து ஏற்பட்டு நான் மட்டும் உயிர் பிழைத்தேன். அந்த கோரத்தை விவரிக்க தயாராக இல்லை. இப்போது நினைத்தாலும் வயிற்றைப்பு செய்கிறது. எல்லாம் முடிந்து 1 வாரம் இருக்கும், என் மாமியார் என்னிடம் வந்தார். அவன் அப்பா மாதிரி இப்படி அல்பாயுசில் போவான்னு தெரிஞ்சிருந்தா உன் வாழ்க்கையை நான் பாழ்படுத்தி இருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிடுமா? எந்த நதியில் போய் குளித்தாலும் நான் உனக்கு செஞ்ச பாவம் தீராது என்று சொல்லி அழுதா. நான் பதறி போய் அவருக்கு ஆறுதல் கொடுக்க ஆரம்பித்தேன். 2 பேரும் கொஞ்சம் நிதானத்துக்கு வந்தோம். பிறகு அவர் சொன்னார், நான் ஒன்னு உங்ககிட்ட கேட்டுக்க போறேன். நான் உன்னை விட சின்ன வயசுல இந்த கோலத்துக்கு வந்துட்டேன். எல்லாரும் என்னை நிர்கதியா விட்டுட்டா. உங்க அப்பா போல இருக்கிற நல்ல மனுஷாதான் எனக்கு ஒரு தொழிலை காண்பிச்சு கொடுத்தா. ஆனா அந்த வயசுல நான் பட்ட கஷ்டங்களை நீ படக்கூடாது. ஊர் உலகம் என்ன வேணும்னா சொல்லட்டும், எல்லார் கண்ணுக்கும் நீ சுமங்கலியாத்தான் தெரியணும். சின்ன வயசுல பெரிய வேலைக்கு போக போற, எத்தனை கழிவுகள் இருக்கிறதுங்கிறது அனுபவப்பட்டவளுக்குத்தான் தெரியும். என் பிள்ளை இன்னும் வெளிநாட்டுலதான் இருக்கான்னு நான் நினைச்சுட்டு போறேன். எந்த சடங்குகளும் வேண்டாம் என்று கையை பிடித்து கொண்டு அழுதா. எனக்கு அன்றைக்கு அறிவுரை கொடுத்த தெய்வம் இப்போது இல்லை. இருந்தால் இந்த பகுதிக்கு எழுதியிருக்கவே மாட்டேன். அவரிடம்தான் போயிருப்பேன் நியாயம் கேட்க. நான் போன வாரம் என்னுடைய வருங்கால சம்பந்தியை பார்க்க போயிருந்தேன். எத்தனை வருடம் அமெரிக்காவில் இருந்தால் என்ன, மனப்பான்மை மாறவே இல்லையே. இலைமறைவு காய்மறைவாக தான் எப்படி எப்படி சம்பிரதாயங்களை போற்றி வளர்க்கிறேன் என்பதை சொல்லிக் கொண்டே இருந்தார். கடைசியில், என் பையன் சொன்னானே அவளுக்கு அப்பா இல்லை என்று சொல்லி என் கழுத்தை உன்னிப்பாக பார்த்தார். எனக்கு ஜிப்வென்று தலைக்குள் ஏதோ ஏறியது. கழுத்தில் மறைந்திருந்த தாலியை வெளியே காட்டி, அவள் அப்பா இங்கே இருக்கிறார், கல்யாணத்துக்கும் வருவார், தேங்க்யூ என்று சொல்லிவிட்டு வெளியில் நின்றேன். என் பெண் ஆசுக்காக விடை பெற்றுக் கொண்டு வந்து காரை எடுக்கும் வரை என் பெண் நான் ஏதோ அவள் வருங்கால மாமியாரை அவமரியாதை செய்து விட்டது போல என்னிடம் நியாயம் பேச ஆரம்பித்தாள். ஆனால் என் கோபத்தை பார்த்து அடக்கிக் கொண்டு விட்டாள். இந்த விஷயம் என்னை ரொம்ப பாதித்து விட்டது. அவர் போன இந்த 15 வருடத்தில் என்னை யாரும் வெளிப்படையாக கேட்டதில்லை. முதுவருக்கு பின்னால் யார் என்னை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள முற்பட்டதில்லை. ஆனால் என்னுடைய மாமியாரின் அறிவுரையை நான் ஏற்றுக்கொண்டது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு உணர்ச்சியை கொடுத்தது என்பது எனக்குத்தான் தெரியும். நான் நார்மலாக பதில் சொல்லியிருக்கலாமோ, ஓவர் ரியாக்ட் பண்ணிவிட்டேனா, என் பெண்ணின் திருமண சமயத்தில் என் கணவரை மிகவும் நினைத்துக் கொண்டிருந்தேனோ என்று தெரியவில்லை. மனதில் ஒரு சங்கடம், கிளி, இந்த கல்யாணம் நின்று போய்விடுமோ, இல்லை பிள்ளை வீட்டார் என்னை தனிமைப்படுத்தி விடுவார்களோ, அந்த மாமி முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு இருப்பார்களா என்றெல்லாம் பல நினைப்புகள். அதை என் பெண்ணிடம் பகிர்ந்து கொள்ள கூட தயக்கமாக இருக்கிறது. இப்படிக்கு அன்புள்ள சிநேகிதியே, பெண்ணும் பிள்ளையும் தாங்களே முடிவெடுத்த திருமணம். இந்த சிறிய சம்பவத்தால் தங்கள் எதிர்காலத்தை கெடுத்துக் கொள்ள மாட்டார்கள். நன்றாக நடக்கும், கவலைப்படாதீர்கள். சடங்குகள் சம்பிரதாயங்களின் முக்கியத்துவம் அவரவர் வாழ்க்கை நிலையை பொறுத்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, இல்லை மாற்றப்படுகிறது. வாழ்க்கை சுமூகமாக ஒரே பாதையில் செல்லும் போது சம்பிரதாயங்களை ஏற்றுக்கொள்வது சுலபம். சறுக்கல்கள் ஏற்படும் போது மாற்றங்கள் ஏற்படத்தான் செய்யும். தீவிர நம்பிக்கை கொண்டவர்கள் அந்த மாற்றங்களின் பின்னணியை புரிந்து கொள்ள முயல்வதில்லை. நெருக்கம் விலகி இருக்கும் உங்களுக்கும் அந்த அம்மாவிற்கும், இல்லை என்று சொல்லவில்லை. வழக்கங்கள் வழிமுறைகளில் அதிகம் பற்றி இருப்பது சிலருக்கு செக்யூரிட்டி பிளாங்கெட், அந்த பற்றி இல்லாமல் இருப்பது சிலருக்கு செக்யூரிட்டி பிளாங்கெட். அவருக்கு அவருடைய கருத்துக்களை சொல்ல உரிமை இருக்கிறது. ஆனால் பலர் பிறர் மனது புண்படாமல் இருக்க வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள். சிலருக்கு அந்த பக்குவம் இருப்பதில்லை. உங்களுக்கு உங்களுடைய வழியில் செல்ல உரிமை இருக்கிறது. பிறரை மனம் நோகும்படி செய்யவில்லை. சம்பிரதாயங்கள் தனி மனித கட்டுப்பாட்டை உண்டு பண்ணுவதற்காக சமூக கோட்பாடுகளாக செயல்பட்டு வருகின்றன. நீங்கள் உங்கள் பாதுகாப்பிற்காக சமூகத்தை கட்டுப்படுத்தும் வழியை தேர்ந்தெடுத்தீர்கள். பலர் உங்களை புரிந்து கொள்வார்கள். இன்றைய நிலையில் எல்லாமே மேட்டர் ஆஃப் இண்டிவிஜுவல் கன்வீனியன்ஸ் அண்ட் மியூச்சுவல் கம்ஃபர்ட் தான். உங்கள் மகளின் திருமண நாளன்று அந்த அம்மாவை பார்த்து அழகாக சிரித்து விடுங்கள். அவள் திருப்பிச் சிரித்தால் மீண்டும் நெருக்கம், இல்லை முறைத்தால் பிரச்சனை உங்களுடையது அல்ல. வாழ்த்துக்கள். டாக்டர் சித்ரா வைத்தீஸ்வரர். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.